إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد عن ابي هريره رضي الله عنه قال ان رجلا قال يا رسول الله إنني قرابة أصلهم ويقطعوني وأحسن إليهم ويفيئون إلي وأحلم عنهم ويجهلون علي فقال لئن كنت كما قلت فكأنما كسفهم المل ولا يزال معك من الله ظهير عليهم ما دمت على ذلك. தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய படிப்பினையூட்டும் நபிமொழிகள் என்ற ஹதீஸ் பாட வகுப்பின் இன்றும் சில படிப்பினைகளை தாங்கிய ஒரு செய்தியை நாம் படித்துக் கொள்ளவிருக்கிறோம். இந்த செய்தியானது சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2558 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதாவது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விடயத்தை பற்றி கேட்கிறார் அல்லது ஒரு முறைப்பாடு வைக்கிறார் என்றும் சொல்ல முடியும். அதாவது அல்லாஹுவின் தூதரே, நிச்சயமாக எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என்னை துண்டித்து விடுகிறார்கள், நான் அவர்களோடு அழகாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் என்னோடு பிழையாக நடந்து கொள்கிறார்கள், இன்னும் அவர்களுடைய விடயங்களில் அவர்களின் மீது இரக்கம் காட்டி நான் கருணையாக நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்களோ என்னுடைய விடயத்தில் அறிவீனமாக மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று இந்த சஹாபி ஒரு முறைப்பாடை வைக்கிறார். இந்த இந்த சஹாபியனுடைய இந்த வார்த்தைகளின் மூலம் சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலாவது, இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லக்கூடிய இந்த விடயங்களின் மூலமாக தான் அழகாக நடப்பதாகவும் தன்னுடைய உறவுகள் தன்னோடு மோசமாக நடப்பதாகவும் அவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், எம்மை பற்றி நாமே பெரிதாக பேசிக் கொள்வது ஒரு அழகான பண்பு கிடையாது. இருந்தாலும் இப்படியான சில தேவைகள் வருகிற சமயத்தில் எமது நடவடிக்கைகளை யாரிடம் நாம் முறைப்பாடு வைக்கிறோமோ அவர்களிடம் குறிப்பிட்டு காட்டுவதில் தவறு கிடையாது என்பதனை முதற்கணம் நாம் புரிந்து கொள்வதோடு, இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மனிதர் யாருக்கு எதிராக முறைப்பாடு வைக்கிறாரோ அவர்களை பற்றி அவர்களுடைய பிழையான நடத்தையை இந்த இடத்திலே அவர் முறையிடுகிறார். இதிலிருந்து எமக்கு ஒரு கேள்வி எழும், இது புறம் பேசுதல் ஆகாதா? ஒரு மனிதர் இல்லாத இடத்திலே அவருடைய பிழையான விடயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தானே இது இருக்கிறது என்ற கேள்வி எமக்கு எழும். இதற்கும் நாம் பதிலை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு முறைப்பாடு என்று ஒன்று வைக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த முறைப்பாட்டை வைக்கக்கூடியவர் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருப்பார். இப்படி அநியாயம் இழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அதனை வெளிப்படையாக சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த அனுமதியே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் கொடுக்கக்கூடியதை இம்மால் அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த விதத்தில் தான் இந்த சஹாபி தன்னுடைய அழகான நடத்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறிப்பிடுவதோடு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உறவுகளின் பிழையான நடத்தையும் இந்த இடத்திலே முறையிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. எனவே இதிலிருந்து இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நாமும் இப்படியான விடயங்களை தலைமைத்துவத்திடத்திலே முன்வைக்கலாம் என்ற ஒரு விடயத்தை இந்த விடயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த சஹாபி கூறிய அந்த விடயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அவர் கூறுகிறார், நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை துண்டித்து நடக்கிறார்கள். நான் அவர்களோடு அழகாக நடக்கிறேன், அவர்கள் பிழையாக நடக்கிறார்கள். நான் அவர்களோடு கருணையாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று இவர் குறிப்பிடுகிறார். எனவே இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு அம்சம் காணப்படுகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறு, சில மனிதர்களோடு நாம் அழகாக அந்நியமாக நடந்து கொள்வோம். இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவர் பிழையாக நடந்து கொள்கிற பொழுது, அல்லது அவர் எம்மை பற்றி பிழையாக பேசினார் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கிற பொழுது அதிலிருந்து எம்முடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மாற்றி மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய சில பிழையான செயற்பாடுகள் எம்மத்தில் காணப்படும். எனவே இந்த சஹாபியை வைத்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகாக அவர் தெளிவுபடுத்துகிறார், அவர்கள் துண்டித்து நடக்கிறார்கள், பிழையாக நடக்கிறார்கள்,
மடத்தனமாக நடக்கிறார்கள் என்றால் எத்தனை சந்தர்ப்பங்களிலே இவர் வதை செய்யப்பட்டிருப்பார், எத்தனை சந்தர்ப்பங்களிலே இவருடைய மனம் நோகும்படி அவர்கள் நடந்திருப்பார்கள். ஆனால் இவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்றால் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறார், அவர்களோடு அழகாக நடக்கிறார், அதே போன்று அவர்களுடைய விடயத்தில் அன்பாக கருணையாகவும் நடந்து கொள்கிறார். எனவே இது இந்த சஹாபியிலிருந்து நாம் பெற வேண்டிய முன்மாதிரியாகவும் படிப்பினையாகவும் காணப்படுகிறது. இப்படி இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படி ஒரு விடயத்தை தெரிவித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை அந்த இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் சொல்வது போன்று உண்மையிலேயே நீ இருந்திருந்தால் நீ அவர்களின் மீது சுடு சாம்பலை போடுவது போன்றாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த வார்த்தையிலிருந்தும் நாம் பல்வேறுபட்ட விடயங்களை விளங்க வேண்டியிருக்கிறது. அதாவது பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள் என்றால், நீ சொல்வது போன்று நீ இருந்திருந்தால் அவர்களின் மீது நீ சுடுசாம்பலை போடுகிறாய். இதன் மூலம் அந்த சஹாபியினுடைய விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே முறைப்பாடுகள் வைக்கிற பொழுது ஏதோ ஓரிரண்டு விடயங்களை சரியாக அழகாக நாம் செய்திருப்போம், ஆனால் அந்த முறைப்பாடு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஓரிரண்டு விடயங்களை சேர்த்து போட்டு சொல்லிவிடுவோம். இது மனிதர்களுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ கூறியது போன்று அச்சி அசலாக எந்த மாற்றமும் இல்லாமல் நீ இருந்திருந்தால் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்களின் மீது நீ சுடு சாம்பலை போடுகிறாய் என்று கூறுகிறார்கள். அவர்களின் மீது நீ சுடு சாம்பலை போடுகிறாய் என்ற இந்த வார்த்தையிலிருந்து நாம் பல்வேறுபட்ட விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது நாம் விளங்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், உறவுகள் என்கிற பொழுது அது நிச்சயம் சேர்ந்து நடக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இவருடைய உறவுகள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் இவரை துண்டித்து நடக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையிலே சில பாவங்களை செய்தவர்களாக தண்டனைகளை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் பிழையாக நடந்தும் இவர் மீண்டும் மீண்டும் அழகாக நடந்து கொள்வதிருக்கிறது. இது அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுக்குரிய தண்டனைகளையும் இன்னும் இன்னும் சேர்த்து கொடுப்பதை போன்றாகும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ சுடு சாம்பலை அள்ளி போடுவது போன்றாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த வார்த்தையிலிருந்து நாம் பெற வேண்டிய அடுத்த விளக்கம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், எமக்கு சிலர் அநியாயம் செய்கிறார்கள், எம்மோடு பிழையாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற பொழுது தானாகவே எம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கர்வம் அந்த இடத்திலே மிகைத்து நாம் எப்படி, அதாவது அவர்கள் எம்மோடு எப்படி நடந்து கொள்கிறார்களோ இதை போன்று அசிங்கமாக இதைவிட மோசமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எமக்கு எழும், எம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நாம் அழகாக நடப்பதிருக்கிறது, இதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தக்க பதிலடியாகும். அவர்களின் மீது சுடு சாம்பலை போடுவதாகும் என்று அவர்கள் கூறுவதிலிருந்து மௌனமாக நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்வது போதுமானது. அவர்களுக்குரிய அவர்களுக்கு நாம் சரியான ஒரு பதிலை கொடுப்பதென்றால், இதை யோசித்து பார்க்கிற பொழுது எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு மனிதர் எம்மோடு பிழையாக நடக்கிற பொழுது அவர் ஏசி விட்டார் என்றால் நாமும் ஏச வேண்டும் என்பது எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கர்வம் எமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக. அதே போன்று எமக்கு ஒருவர் அடித்து விட்டார் என்றால் நாமும் அவருக்கு அடிக்க வேண்டும். ஒருவர் அநியாயம் செய்து விட்டால் நாமும் அவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும். அவர் செய்ததையும் தாண்டி ஒரு படி நாம் மேலே அநியாயம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எம்முடைய பலத்தை நிரூபிக்க முடியும் என்று எமது உள்ளத்தில் எம்மோடு இருக்கக்கூடிய ஷைத்தான் எமக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு நிலைமையை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் நினைப்பது போன்று ஏச்சுக்கு மீண்டும் ஏசி விடலாம், அநியாயம் செய்கிற பொழுது மீண்டும் அநியாயம் செய்து விடலாம். ஆனால் அப்படி செய்கிற பொழுது பிரச்சனைகள் இன்னும் இன்னும் அதிகமாகிக் கொண்டு செல்லுமே ஒழிய ஒருபோதும் அது முடிவுக்கு வராது. இவரை விட அதிகமாக அவர் செய்வார், அவர் செய்ததை விட ஒரு படி மேலே இவர் செய்வார். இப்படி இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டுதான் செல்லும். அதே நேரம் எதுவுமே செய்யாமல் மௌனமாக இருந்து விடுவதிருக்கிறது, இது சில சந்தர்ப்பங்களில் சமாதானத்திற்கு வழிவகுக்கும். அதே போன்று அவர்கள் அந்த சமாதானத்தை விரும்பாமல் பிழையான போக்கையே விரும்பினால் அதற்கும் தக்க பதிலடி நாம் மௌனமாக இருப்பது. ஏனென்று சொன்னால், நாம் எம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், இதோ இவர்களுடைய பலம் இவ்வளவுதான், நாம் இவர்களை விட அதிகமாக செய்வோம். இதே இடத்தில் நாம் மௌனமாக இருந்து கொள்கிற பொழுது அவர்கள் குழம்பி விடுவார்கள், நாம் இவ்வளவு செய்தும் ஏன் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் குழம்பியே சாவார்கள் என்ற ஒரு விடயத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அனைத்து அம்சங்களில் இருந்தும் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, யார் பிழையாக நடந்தாலும் நாம் மௌனமாக சரியாக அழகாக நடந்து கொள்வது இருக்கிறது, இதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தக்க பதிலடியாகும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீரன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக சொல்கிறார்கள். நீ இப்படி அவர்கள் எந்தளவு பிழையாக நடந்து கொள்ளாம நீ அவர்களோடு அழகாகவே நடந்து கொண்டு இருக்கிறாய், தொடர்ந்து நீ இவ்வாறே இருக்கிறாய் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு உதவியாளன் உனக்காக ஏற்படுத்தப்படுவான். அந்த உதவியாளன் அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு விடயத்திலும் உன்னை கண்காணித்து வருவார். நீ இந்த உன்னுடைய அழகான நடத்தையை கடைபிடிக்கும் காலம் எல்லாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன, அதாவது பிறர் ஒதுக்குகிறார்கள், பிறர் பிழையாக நடந்து கொள்கிறார்கள், பிறர் மதிக்க தவறுகிறார்கள் என்கிற பொழுது அத்தோடு அனைத்தும் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. ஒதுக்கப்படுவதால் மதிப்பற்றவர்களாக நாம் மாறுவது கிடையாது. அல்லாஹ்வின் புறம் இருந்து ஒரு உதவியாளன் ஏற்படுத்தப்படுகிறார். பாருங்கள், இப்படி ஒரு பாக்கியத்தை இலங்குவில் எம்மால் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா அவன் புறம் இருந்து ஒரு உதவியாளனை ஏற்படுத்துகிறான். எப்பொழுது விரல் அசிங்கமாக நடக்க நாம் அவற்றை புறக்கணித்து விட்டு அழகாக நடந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளனை எமக்காக ஏற்படுத்துகிறான். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம், இந்த உதவியாளன் அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இருந்து கொண்டிருப்பார். எப்படி? அந்த மனிதர்கள் பிழையாக நடந்து கொள்பவர்கள் இவர்களுக்கு எதிராக என்ன செய்தார், இவர் எந்த பதிலையும் அளிக்க மாட்டார். இவருடைய போக்கிலே அழகாக நடந்து கொண்டு செல்வார். ஆனால் அவர்களுக்கு தேவையான பதில்களை சொல்லுவதற்கு அல்லாஹ் பிற மனிதர்களை நியமிப்பான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடு. இதைதான் நாம் இந்த அல்லாஹ் புறம் இருந்து ஒரு உதவியாளன் நியமிக்கப்படுகிறார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடை. எனவே பாருங்கள், இந்த ஒவ்வொரு விடயங்களிலிருந்தும் மிக அழகாகவும் தெளிவாகவும் எம்மோடு யார் மோசமாக நடந்தாலும் அவர்களுடைய விடயத்திலே அழகாக நடந்து கொள்வதன் பிரதிபலனை, அதனுடைய பிரயோஜனத்தை எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தோடு இந்த செய்தியை முடித்து விடுகிறார்கள். இவர் இந்த பிரச்சனைகளை முன்வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, உன்னுடைய உறவுகள் இப்படி செய்கிறார்களா, அவர்களை அழைத்து வா, இரண்டு பேருக்கு மத்தியிலே விசாரணை செய்வோம், யாருடைய பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லவில்லை. நீ அவர்களோடு அழகாக நடந்து கொண்டிருந்தால் நீ அவர்களின் மீது சுடு சாம்பலை போடுகிறாய். நீ இந்த நிலைமையில் இருக்கும் காலம் எல்லாம் ஒரு உதவியாளன் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் புறம் இருந்து உனக்கு துணையாக இருப்பான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறார்கள். பாருங்கள், இந்த பிரச்சனை நாம் உண்மையிலேயே இப்படி ஒரு விடயத்தை கற்பனை பண்ணி பார்க்கிற பொழுதுதான் இதனுடைய உண்மை தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்கப்படவில்லை, விசாரணைக்கு இந்த பிரச்சனை எடுக்கப்படவில்லை. இஸ்லாமிய பார்வையிலே இப்படியும் சில முடிவுகள் காணப்படுகிறது. சில பிரச்சனைகளுக்கு இவ்வளவுதான் முடிவு. அவர் அவருடைய நம்பிக்கையை பொறுத்து அந்த பிரச்சனை அழகான முறையிலே முடிவுக்கு வருகிறது. எனவே இந்த விடயத்தை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் தலைமைத்துவத்திடம் முன்வைப்பது, அவர்கள் எங்களுக்கு சார்பாகத்தான் பதிலளிக்க வேண்டும் என்று விடாப்புடியாக நிற்பது, ஒரு சிறிது பிசகி விடுகிற பொழுது தலைமைத்துவத்தை குறை சொல்வது, எதிரான அந்த மனிதர்களை குறை சொல்வது, இதுவெல்லாம் தெளிவான பிழையாகும். இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விசாரணையும் செய்யவில்லை, எந்த ஒரு வழக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் புறம் இருந்து உனக்கு ஒரு உதவியாளன் இருப்பான், நீ இப்படியே அழகாக நடந்து கொண்டிரு, பிரச்சனை முடிந்துவிடும். எனவே இப்படியான இந்த ஆறுதல்களை ஏற்று எம்முடைய அழகான நடத்தையை நாம் தொடர்வதாக இருந்தால் எமக்கு எம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, அவன் ஏற்படுத்தக்கூடிய உதவியாளன் எமக்கு போதும் என்ற நம்பிக்கை எமக்கு உறுதியாக இருந்தால்தான் இப்படியான முடிவுகளை ஏற்று அமைதியாக இருந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியின் மூலம் அல்லாஹ்வின் உதவியை நம்பி எம்முடைய அழகிய நடத்தையை நாம் தொடர வேண்டும். எம்மோடு நடந்து கொள்பவர்கள் அசிங்கமாக நடந்தாலும் அவர்களோடு நாம் அழகாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி நாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா அதற்காக ஒரு உதவியாளனை ஏற்படுத்தி வைத்து விட்டான் என்ற விடயத்தை இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த செய்தியை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்று நாம் படித்த இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு மனிதர் நபி அவர்களிடம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில உறவுகள் இருக்கிறது, அவர்களோடு நான் சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் துண்டித்து நடக்கிறார்கள், நான் அழகாக நடக்கிறேன், அவர்கள் பிழையாக நடக்கிறார்கள், நான் கருணையாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்ல நபி அவர்கள் அதற்கு பதிலாக, நீ சொல்லக்கூடிய இந்த நிலை நீ இருந்தால் நீ அவர்களின் மீது சுடு சாம்பலை போடுவது போன்றாகும். உன்னோடு அல்லாஹ்வின் புறம் இருந்து ஒரு உதவியாளன் அவர்களுக்கு எதிராக உன்னோடு இருந்து கொண்டே இருப்பான். நீ இந்த நிலையில் இருக்கும் காலம் எல்லாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களோடும் பிரச்சனைகளோடும் ஒப்பிட்டு பார்த்து இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக, அல்லாஹ் எம்மோடு இருப்பதற்கு நாம் எந்த ஒரு பண்பை கையாள வேண்டுமோ அப்படியான பண்பை கையாளுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். அப்போது